السلام علیکم ورحمۃ اللہ. اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله
அல்ஹம்துலில்லாஹ், இன்று கனடா ஜமாத்தின் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகிறது. இந்த மாநாடுகள் ஒரு அகமதிக்கு பரக்கத்துகளை பெறுவதற்கு காரணமாக அமைகின்றது. அவ்வாறே அமையவும் வேண்டும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட சூழலில் மார்க்க நோக்கத்திற்காக மட்டும் ஒன்று கூடுவது, இறைவனை நினைவு கூறுவதற்காக ஒன்று கூடுவது, அவனுடைய விருப்பத்தினை பெறுவதற்காக ஒன்று கூடுவது ஆகியவை நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய அருள்களை ஈர்க்கின்றது. ஹசரத் நபியல்லாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், இறைவனுடைய விருப்பத்தினை பெறுவதற்காக ஏற்படுத்தப்படும் கூட்டங்கள் அல்லாஹு தாலாவுடைய அருளுக்கு வாரிசாக்கின்றது, அவனது சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்கின்றது. பெருமன சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, சொர்க்கத்தின் தோட்டங்களில் உலாவுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சஹாபாக்கள் சொர்க்கத்தின் தோட்டம் என்றால் என்ன என்று இதனுடைய விளக்கத்தை வினவிய போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திக்ர் கூட்டங்கள், இறைவனை நினைவு கூறக்கூடிய கூட்டங்கள் சொர்க்கத்தின் தோட்டங்கள் ஆகும் என்றார்கள். ஆக எந்த கூட்டத்தில் இருந்து சொர்க்கத்தின் தோட்டங்கள் கிடைக்குமோ நிச்சயமாக அது அருளுக்குரிய கூட்டமாகும். மேலும் நமது மாநாட்டின் நோக்கமும் இதுவே ஆகும். இறைவனுடைய விருப்பத்தினை பெறுவதற்கு அல்லாஹு தாலாவுடைய நேசத்தில் முன்னேறுவதற்குரிய விஷயங்களை கேட்பதாகும். துவா மற்றும் இபாதத்துகளின் பக்கம் கவனமும் இருக்க வேண்டும். மேலும் இதனை பெறுவதற்குரிய வழிகளையும் கற்க வேண்டும். இதனை போன்று அல்லாஹு தாலாவுடைய விருப்பத்தினை பெறுவதற்கு அல்லாஹு தாலாவுடைய அடியார்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு இந்த நன்மையின் பக்கம் கவனம், உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் ஆகியவை நம்மை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்கி நமது நாவுகளை அவனுடைய திக்ரில் ஈடுபடுத்தியவாறு சொர்க்கத்தின் தோட்டங்களின் பக்கம் வழிகாட்டும். மேலும் அடியாரின் உரிமை நிறைவேற்றப்படும் போது அந்த அடியார் தனக்குரிய உரிமைகள் யாவும் நிறைவேற்றப்படுவதை பார்க்கிறார். அதுவும் இந்த கூட்டங்களின் மூலமாக உரிமைகள் நிறைவேற்றப்படுவதை பார்க்கின்ற அவரும் அல்லாஹுவை புகழ்ந்து அவனுக்கு நன்றி கூறுகிறார். உண்மையான நம்பிக்கையாளர்களின் இத்தகைய கூட்டங்களும் அவர்களுக்கிடையிலான பரஸ்பர தொடர்பு ஆகியவையே இறைவனுக்கு நன்றி செலுத்துவதன் அடையாளங்களாக இருக்க வேண்டும். ஆக நம்மில் இந்த உணர்வுடன் இங்கு வரக்கூடியவர்கள் இதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள். இதன் விளைவாக இவர்கள் தமக்காக சொர்க்கத்தின் தோட்டங்களை திறப்பது மட்டுமின்றி படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்றியதன் காரணத்தினால் மற்றவர்களும் சொர்க்கத்தின் தோட்டங்களில் உலாவுவதற்கு காரணமாக அமைகின்றார்கள். பிறகு மேலும் அதிக அளவு அருளுக்கு வழிவகுக்கின்றது. அல்லாஹுவின் அருளை இருக்கக்கூடிய மூமினாக ஆகிவிடுகின்றார்கள். ஏனென்றால் மற்றவர்களுக்கு நன்மையின் வழியினை காண்பிக்கக்கூடியவர் அல்லது ஒருவருக்கு நன்மை செய்து அவரை இறைவனுக்கு நன்றி செலுத்துபவராக ஆக்குபவர் நன்மையை செய்தவர் பெறுகின்ற அதே அளவு நற்கூலியை தாமும் பெறுகின்றார். இவ்வாறு ஒரு நன்மை நல்ல விளைவின் காரணமாக பல மடங்கு நன்மையினை பெற்று தந்து அல்லாஹுவின் அருள் மற்றும் பரக்கத்துக்கு வாரிசாக்கி கொண்டே செல்கிறது. ஆக இதுதான் நமது அன்பிற்குரிய இறைவன். அவன் நற்செயல்களுக்கு 100 மடங்கு 1000 மடங்கில் கனிகளை தருகின்றான். தனது அடியானின் சாதாரண முயற்சியை கூட எந்த அளவு பெரிதாக்குகின்றான் என்றால் அது மனிதனின் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. ஆக இந்த அன்பான இறைவனின் அன்பினை ஒவ்வொருவரும் தேட வேண்டும். நான் அடிக்கடி கூறுவது போன்று ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாநாடுகளை அமைத்து நமக்கு அருளுக்குரிய வழிகளை திறந்துள்ளார்கள். சொர்க்கத்தின் தோட்டங்களில் உலாவுவதற்கு ஒரு பெரிய மற்றும் சிறந்த ஒரு வழியினை ஏற்படுத்தியுள்ளார்கள். ஆக நம்மில் இந்த கூட்டத்திலிருந்து இந்த சூழலிலிருந்து பயன்பெற்று அல்லாஹு தாலாவின் விருப்பத்தினை பெறக்கூடியவர்களாக ஆகக்கூடியவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆவோம். ஆக அதற்காக அந்த விருப்பத்தினை பெறுவதற்காக இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிறியவர் பெரியவர் ஆகிய அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஜமா சகோதரர்கள் இந்த தகுதியை பெறக்கூடியவர்களாக ஆக்குவதற்காக ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவு வேதனை இருந்தது, அன்னார் எந்த அளவு துடிப்புடன் இதற்காக துவா செய்தார்கள், அதனை இந்த வரிகளின் மூலம் நம்மால் யூகிக்க முடிகிறது. கூறுகின்றார்கள், துவா செய்கின்றேன், வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்பேன். மேலும் எனது துவா இதுவாகும், அல்லாஹுவே என்னுடைய இந்த ஜமாத்தின் உள்ளங்களை தூய்மையாக்க வேண்டும். மேலும் தனது ரஹமத்தின் கையை நீட்டி அவர்களுடைய உள்ளங்களை தன் பக்கம் இருப்பானாக. எல்லா விதமான தீமைகள் தீய எண்ணங்கள் போன்றவற்றை அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து அகற்றுவானாக. பரஸ்பரம் உண்மையான அன்பினை ஏற்படுத்துவானாக. மேலும் நான் இந்த துவா ஏதாவது ஒரு சமயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என உறுதி கொள்கின்றேன். இறைவன் எனது துவாவை வீணாக்க மாட்டான். மேலும் நான் இவ்வாறும் துவா செய்கின்றேன். அதாவது எனது ஜமாத்தில் ஒருவன் இறைவனுடைய அறிவு மற்றும் எண்ணத்தின்படி நிரந்தரமாக தீயவனாக இருக்கின்றான் என்றால் அவனுக்கு உண்மையான தூய்மை மற்றும் இறைபக்தி கிடைக்க பெறாது என்று இறைவன் அறிந்தால் வல்லமிமிக்க என் நிறைவா, எவ்வாறு அவன் உன்புறமிருந்து அகற்றப்பட்டு இருக்கின்றானோ அவ்வாறே என்னிடமிருந்தும் அவனை அகற்றிவிடு. அவனுக்கு பதிலாக மிருதுவான மென்மையான உள்ளம் கொண்ட உயிரில் உன்னுடைய தேடல் இருக்கக்கூடிய வேறு ஒருவனை கொண்டு வா. ஆக இந்த வார்த்தைகள் அன்னாருடைய உல வேதனையின் எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் என்றால் நமது உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடியதாக உள்ளது, புல்லரிக்க வைக்கின்றது. தௌபா மற்றும் இஸ்திக்ஃபாரின் பக்கம் கவனமூட்டுகின்றது. உண்மையில் இறைவன் முன்பு குனிந்தவாறு இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக நம்மை ஆக்குகின்றது. அடியார்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனமூட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த நாட்களில் நம்மில் ஒவ்வொருவரும் தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார், சலவாத், ஜிக்ர இலாஹி ஆகியவற்றின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா நமது ஈமானை பாதுகாப்பாக வைப்பது மட்டுமின்றி நமது ஈமான் நிச்சய உறுதி மற்றும் இரையச்சம் ஆகியவற்றில் முன்னேறக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நமது பாவ மன்னிப்பு தூய்மையான பாவ மன்னிப்பாக ஆக வேண்டும். நமது தொழுகைகள், நமது இபாதத்துகள் உண்மையான தொழுகைகளாகவும் இபாதத்துகளாகவும் ஆக வேண்டும். நாம் அடியார்களுக்கு செலுத்தக்கூடிய உரிமைகள் தூய்மையாக இறைவனுடைய விருப்பத்தினை பெறுவதற்காக அமைந்திருக்க வேண்டும். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த மேற்கோள்களை எப்பொழுதும் நம்முன் வைக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், உள்ளம் தாழ்மையுடன் சஜ்தா செய்யாமல் வெறும் வெளிப்படையான சஜ்தாக்கள் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பது வெறும் போலியான விருப்பமாகும். அதாவது நாம் பெரிய பெரிய சஜ்தாக்கள் செய்கின்றோம், அல்லாஹு தஆலா நமது துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என நினைப்பது தவறான எண்ணமாகும். கூறுகின்றார்கள், குர்பானுடைய ரத்தம் மற்றும் இறைச்சி ஆகியவை இறைவனிடம் சென்றடைவதில்லை, மாறாக தக்வா மட்டுமே அவரிடம் சென்றடைகின்றது. அதே போன்று உள்ளத்தால் ருக்கு, சுஜூத் மற்றும் கியாம், அதாவது நிற்றல் செய்யாமல் வெறும் உடல் அளவிலான ருக்கு சுஜூத் போன்றவைகள் ஒன்றுமற்றவை ஆகும். கூறுகின்றார்கள், உள்ளத்தின் கியாம், அதாவது உள்ளத்தின் நிலைநிற்றல் என்பது அவனுடைய கட்டளைகளின்படி செயல்படுவதாகும். ருக்கு என்பது அவன் பக்கம் குனிவது, சுஜூத் என்பது அவனிடம் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து விடுவதாகும். ஆக இதுதான் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருப்பமாகும். நம்மிடம், தன்னை ஏற்றுக்கொண்டவர்களிடம், தனது ஜமாத்தினரிடம் தக்வாவின் தரத்தை பெற வேண்டும். இதற்காக மிகவும் வேதனையுடன் அவர்கள் துவா செய்துள்ளார்கள். அல்லாஹ் நம்மை இந்த தரத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நாம் உலக வியாபாரங்களில் அதிகமாக ஈடுபட்டு தக்வாவில் இருந்து விலகி சென்றதன் காரணத்தினால் நாம் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் புரட்சிகரமான நோக்கத்தில் தடையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. நாம் இறைவனுக்குரிய உரிமை மற்றும் படைப்பிடங்களுக்குரிய உரிமையை அளிக்கக்கூடியவர்களாகி ஆகிவிடக்கூடாது. நாம் அன்னார் எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தோன்றினார்களோ அதிலிருந்து விலகிவிடக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. ஆக இந்த மாநாட்டின் அருளிலிருந்து முழுவதுமாக பயன்பெறுவதற்கு ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் விருப்பங்கள் மற்றும் துஆக்களுக்கு வாரிசாவதற்கு ஒவ்வொரு அகமதியும் ஒரு புதிய உணர்வுடன் இந்த உறுதிமொழி எடுக்க வேண்டும். இதற்கு முழுமையாக முயற்சிக்க வேண்டும். நாம் நமது தக்வாவின் தரத்தை மேம்படுத்திக் கொண்டே செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டே செல்வோம். தக்வாவின் வழியினை தேடுவதில் குர்ஆன் நமக்கு கற்றுத்தந்துள்ள போதனைகள் மற்றும் உண்மையான மூமினின் தரமாக கூறியவற்றை தேடி அதன்படி அமல் செய்தால்தான் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்த்த அந்த தரத்தை நாம் அடைய முடியும். திருக்குர்ஆன் தக்வாவின்படி அமல் செய்வதற்கு பல்வேறு கோணங்களில் எண்ணற்ற இடங்களில் கவனம் ஊட்டியுள்ளது. அதில் சிலவற்றை நான் இங்கு கூறுவேன். இதன் மூலம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தன்னை ஆராய்வதன் பக்கம் கவனம் ஏற்பட வேண்டும். அல்லாஹாலா கூறுகின்றான், அன்னஹு லா இலாஹா இல்லா அனா ஃபத்தகூன். என்னை தவிர எந்த இறைவனும் இல்லை, ஆகையால் எனவே இறைபக்தியை மேற்கொள்ளுங்கள். தக்வாவின் பொருள் பாதுகாப்பிற்காக கேடயத்தின் பின்பு வருதல் என்பதாகும். பாவங்களிலிருந்து தப்பிப்பிற்குரிய செயல்களை செய்வது, கஷ்டங்களிலிருந்து தவிர்ந்திருக்க ஏற்பாடுகளை செய்வது. ஆக இறைவன் கூறுகின்றான், எனது இபாதத் அதற்குரிய உரிமையை செலுத்தியவாறு செய்தீர்கள் என்றால் இதுதான் தக்வாவாகும். இது எல்லா பகுதியிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும், உங்களை பாவங்களிலிருந்து காப்பாற்றும், உங்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றும். இறைவனுடைய இபாதத்து அதனுடைய உரிமையுடன் செய்யும் போது இறைவனுடைய அச்சம் மற்றும் பயத்தினை ஏற்படுத்தக்கூடிய இடம் இதுவாகும் என்பதனை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த அச்சம் உண்மையான அடியான் உண்மையான மூமின் இறைவனுடன் கொண்டுள்ள அன்பின் காரணத்தினாலாகும். இதனை மற்றொரு வகையில் தக்வா என்று கூறுகின்றோம். ஆக ஒரு உண்மையான அகமதி இந்த இபாதத்துகளின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் தக்வாவின்படி செல்லக்கூடியவர் இறைவனுடைய விருப்பத்தினை பெறக்கூடியவர் என கூற முடியும். மேலும் இதுவே மனித படைப்பின் மாபெரும் நோக்கமாகும். அல்லாஹாலா கூறுகின்றான், நாம் ஜின்களையும் மற்றும் மனிதர்களையும் எம்மை வணங்குவதற்காகவே படைத்துள்ளோம். ஹசரத் மசீம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பல இயல்புகளை கொண்ட மனிதர்கள் தமது அறிவின்மை அல்லது தைரிய குறைவின் காரணத்தினால் பல்வேறு குறிக்கோள்களை தமது வாழ்விற்காக அமைத்துக் கொள்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம், இன்று மட்டுமல்ல எப்பொழுதுமே இதுதான் நடந்து வருகின்றது. மனிதன் தனது வாழ்வின் குறிக்கோள்களை தானே ஏற்படுத்துகின்றான். நான் இதனை குறிக்கோளாக கொண்டுள்ளேன், இதுதான் எனது வெற்றியின் ரகசியம் என எண்ணுகின்றான். மேலும் இறைவன் மனித படைப்பின் நோக்கமாக கூறிய அந்த குறிக்கோளை மறந்து விடுகின்றான். கூறுகின்றார்கள், மனிதர்கள் தைரியம் இல்லாமல் தனது வாழ்க்கைக்காக பல்வேறு குறிக்கோள்களை ஏற்படுத்துகின்றனர். வெறும் உலக குறிக்கோள்கள் மற்றும் விருப்பங்கள் வரை சென்று அவர்கள் நின்று விடுகின்றார்கள். ஆனால் இறைவன் தனது தூய வேதத்தில் கூறிய அந்த குறிக்கோள் இதுவாகும், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அதாவது, நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை கண்டறியவும் எனக்கு இபாதத் செய்யவும் தான் படைத்திருக்கின்றேன். இந்த ஆயத்திலிருந்து மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் இறைவனை வணங்குவது, இறைவனை பற்றிய அறிவை பெறுவது, இறைவனுக்காகவே ஆகிவிடுவதாகும். இதிலிருந்து தனது வாழ்வின் குறிக்கோளை தானே நிர்ணயிக்கும் தகுதி மனிதனிடம் இல்லை என்பது வெளிப்படையாகும். ஏனென்றால் மனிதன் தனது விருப்பப்படி வருவதும் இல்லை, அவனது விருப்பப்படி திரும்ப செல்லவும் முடியாது. மாறாக அவன் ஒரு படைப்பு ஆவான். எவன் படைத்தானோ அனைத்து உயிரினங்களையும் விட உயர்வான சிறந்த ஆற்றலை வழங்கியிருக்கின்றானோ அவன் இவனுடைய வாழ்வின் ஒரு நோக்கத்தை நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். மனிதன் அந்த நோக்கத்தை புரிந்தாலும் சரியே, புரியாவிட்டாலும் சரியே, ஆனால் மனித படைப்பின் நோக்கம் சந்தேகமில்லாமல் இறைவனை வணங்குவது, இறைவனை பற்றிய அறிவை பெறுவது, இறைவனிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுவதே ஆகும். ஆக இதுதான் அந்த தரமும் தன்மையும் ஆகும். இதனை ஒவ்வொரு அகமதியும் பெற வேண்டும். இதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மனிதன் எதனை வேண்டுமென்றாலும் தனது நோக்கமாக ஆக்கிக் கொள்ளட்டும், அதனை பெறுவதற்கு முயற்சிகள் செய்யட்டும், அவனுடைய வாழ்வு அர்த்தமற்றதாகும். இன்றைய நாட்களில் தனது நிம்மதிக்காக இதுபோன்ற நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக உலகில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் என்ன வழிமுறைகள் கண்டுபிடிக்க மனிதன் முயற்சி செய்கின்றான். இதனுடைய முடிவு வெக்கங்கட்ட தன்மையாகும். மனிதனுடைய கண்ணியமும் எந்த அளவு வீழ்ந்துள்ளதென்றால், எல்லா விதமான வெக்கங்கட்ட வீணானவற்றை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்துகின்றனர். மேலும் டிவியில் காட்டுவதனையும் வெக்கங்கட்ட தன்மையாக கருதுவதில்லை. மேலும் சில நடைமுறைகள் விலங்குகளை விட மிக மோசமானதாக இருக்கின்றது. இந்த செயலுக்கு கேலி என்றும் அமைதி என்றும் பெயர் சூட்டப்படுகின்றது. இந்த நிலையை பற்றி அல்லாஹு தஆலா ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றான், லஹும் குலுபுல் லா யஃபகஹூன பிஹா வலஹும் ஐனுல் லா யுப்ஸிருன பிஹா வலஹும் அதானுல் லா யஸ்மவுன பிஹா உலாயிக கல் அனாமி பல் ஹும் அதல்லு உலாயிக ஹுமுல் காஃபிலூன். நிச்சயமாக நாம் படைத்த ஜின்கள் மற்றும் மனிதர்களில் பெரும்பாலானவரின் முடிவு நரகமாயிற்று. ஏனெனில் அவர்களுக்கு உள்ளங்கள் இருந்தும் அவற்றால் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மேலும் அவர்களுக்கு கண்கள் இருந்தும் அவற்றால் அவர்கள் பார்ப்பதில்லை. மேலும் அவர்களுக்கு காதுகள் இருந்தும் அவற்றால் அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் அவருடைய உள்ளத்தில் ஆன்மீகம் தங்குவதும் இல்லை. அவருடைய காதுகள் ஆன்மீக மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு தயாராகவும் இல்லை. நல்ல விஷயங்கள் மற்றும் இறைவன் எந்த விஷயங்களின் பக்கம் பார்க்க கூறியிருக்கின்றானோ அதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. மேலும் அவர்கள் இறைவன் எதிலிருந்து தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து தவிர்த்திருப்பதும் இல்லை. ஆக முழுமையாக உலக ஆசைகள் அவர்கள் மீது வெற்றி கொண்டு விட்டது. கூறுகின்றார்கள், அவர்கள் கால்நடைகளை போன்றோர் ஆவார்கள், மாறாக அதனை விடவும் மோசமானவர்கள் ஆவார்கள். வழிதவறி உள்ளார்கள், இவர்கள்தான் கவனமற்றவர்கள் ஆவார்கள். பிறகு மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அராயித்த மனித்தகத இலாஹு ஹவாஹு, அதாவது தமது தீய இச்சைகளை தமது கடவுளாக ஆக்கி கொண்டவரது நிலையை நீர் காணவில்லையா? இவர்கள் தமது விருப்பங்களை வணங்கக்கூடிய மக்கள் ஆவார்கள். மேலும் ஓரிடத்தில் கூறுகின்றான், அவர்களுள் பெரும்பாலானவர்கள் செவியேற்கின்றனர் அல்லது உணர்கின்றனர் என்று நீர் கருதுகின்றீரா? அவர்கள் விலங்குகளை போன்றவர்களே ஆவர். மாறாக நடைமுறையை பொறுத்தவரை அவர்கள் அவற்றை விடவும் மிக கெட்டவர்கள் ஆவர். ஆக இந்த வசனங்களில் தனது படைப்பின் நோக்கத்தினை புரியாத தனது விருப்பங்களின் பின்பு செல்லக்கூடியவர்களின் தோற்றம் வரையப்பட்டுள்ளது. எவ்வாறு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்களோ, எவன் படைத்து பிறகு படைத்ததன் நோக்கத்தை கூறினானோ அவனை மறந்துவிட்டார்கள். ஆனால் தனது நோக்கங்களை தானே தேடுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களின் தங்குமிடம் நரகமாகும். விலங்குகளுக்கு அவைகளுடைய செயலுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. இந்த வழி தவறியவர்களுடைய கேள்வி கணக்கு நிச்சயமாக அவர்களை நரகத்திற்கு கொண்டு செல்லும். இங்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். அல்லாஹ் நான் பெரிய எண்ணிக்கையை நரகத்திற்காக படைத்துள்ளோம் என்று கூறியிருக்கின்றான் என்பதில் எந்த விதமான தப்பெண்ணமும் கொள்ள வேண்டாம். இறைவனுடைய வார்த்தையில் நௌசுபில்லா முரண்பாடு இருக்கிறது என்ன வேண்டாம். ஒருபுறம் நாம் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக படைத்துள்ளோம் என்றும் மறுபுறம் நரகத்திற்காக படைத்துள்ளேன் என்கிறான். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இறைவன் புறமிருந்து நேர்வழி இருந்தும் இறைவனுடைய ரஹமத் பரவி இருந்தும் பெரும்பாலர் இதிலிருந்து பலன் பெறுவதில்லை. மேலும் அல்லாஹுவை வணங்கி இம்மை மற்றும் மறுமையை பிரகாசிக்க வழிவகை செய்வதில்லை. இதற்கு மாற்றமாக தனது விருப்பங்களை பின்பற்றி நரகத்திற்கான பாதையில் செல்கின்றனர். அகராதி வல்லுநர்கள் இதற்கு இவ்வாறும் விளக்கம் கொடுக்கின்றனர். அதாவது ஜஹன்னம நரகம் என்ற வார்த்தைக்கு முன்பு லி ஜஹன்னம என வந்துள்ளது, அதாவது லாம் அதிகமாக வந்துள்ளது. இந்த அதிகமாக வந்திருப்பது அவர்களின் முடிவினை குறிக்கின்றது, அவர்களின் நோக்கத்தை அல்ல. தனது மோசமான விளைவை மனிதன் இறைவனிடமிருந்து தூரம் விலகி சென்று அவனுடைய இபாதத்துடைய உரிமையை நிறைவேற்றாமல் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாததினால் அடைகின்றான். நான் கூறியது போன்று இன்றைய நாட்களில் தனது வீணான விருப்பங்கள் மனிதனை இந்த முடிவை அடைய செய்துள்ளது. விலங்குகளை விட மோசமான செயல்களை மனிதன் செய்ய ஆரம்பித்து விட்டான். வெளிப்படையாக ஒழுக்கங்கெட்ட செயல்கள் நடக்கின்றன. அசிங்கமான நிர்வாணமான செயல் பார்க்கப்படுகின்றது, செய்யப்படுகின்றது. போனோகிராபியுடைய பிலிம்கள், வீடியோக்கள் மிகவும் சாதாரணமாக கிடைக்கின்றது. இவர்கள் இதனை பார்த்து விலங்குகளை விடவும் மோசமாக ஆகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர்கள் நான் மிகவும் வருத்தத்துடன் கூறுகின்றேன். சில புகார்கள் என்னிடமும் வருகின்றன. நமது அகமதி இளைஞர்கள், மேலும் நடுத்தர வயதுடையவர்கள் இப்படிப்பட்ட வீணான அல்லது இதனை விட கொஞ்சம் குறைவான வீணான பிலிம் பார்ப்பதில் மூழ்கி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக சிலர் குடும்பங்கள் சீரழிந்து போகின்றன. ஆக ஒவ்வொருவரும் இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹாலா தெளிவாக கூறிவிட்டான், இப்படிப்பட்ட வழிதவறிய மக்களின் தங்குமிடம் நரகமாகும். அதன் மசீம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களும் மிக தெளிவாக கூறியுள்ளார்கள், என்னுடன் இருக்க வேண்டுமென்றால் இந்த வீணான தனது சொந்த விருப்பங்களை விட்டுவிடுங்கள், இல்லை என்றால் என்னை விட்டு விலகி விடுங்கள். பொதுவாக இப்படிப்பட்ட மக்கள் மாநாடுகளுக்கு வருவதே இல்லை, ஜமாத்திலிருந்தும் தூர விலகியே தான் இருப்பார்கள். ஒருவேளை வந்தால் அல்லது அவர்களது காது வரை இந்த விஷயங்கள் சென்றடைந்தால் அல்லது அவர்களது அன்பர்கள் அவர் வரைக்கும் இதனை கொண்டு சேர்த்தால் அப்படிப்பட்ட மக்கள் தன்னை சீர்திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அல்லது அவர் மீது ஜமாத் அமைப்பு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் அவர் தானாகவே ஜமாத்தை விட்டு பிரிந்துவிட வேண்டும். இதனை போன்று இளைஞர்களுக்கு இளமை பருவத்தில் நுழையக்கூடியவர்கள் சரியது தவறு இதென சரியாக பிரித்தறிய முடியாதவர்கள், வீட்டில் உள்ளவர்களும் சரியாக அவர்களுக்கு கூறியிருக்க மாட்டார்கள், ஜமாத் அமைப்புடனும் அந்த அளவு தொடர்பு கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களிடமும் நான் கூறுகின்றேன், இதுவும் அதாவது வீணானவற்றை பார்ப்பது, பிலிம் போன்றவற்றை பார்ப்பது ஒரு வகையான போதையாகும். ஆகையால் இப்படிப்பட்ட வீணானவற்றில் ஈடுபடக்கூடியவர்களுடன் நட்பு கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இவர்கள் உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். ஒருமுறை ஏதாவது அசிங்கம் அல்லது ஏதாவது ஒரு அசிங்கத்தில் மூழ்கினாலும் பிறகு அதிலிருந்து வெளிவருவது கடினமானதாகிவிடும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதியவாறு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இறைவன் நாம் நரகத்திற்கு என்று பெரும்பாலான ஜின்களையும் மனிதர்களையும் படைத்துள்ளோம் என்று கூறுகின்றான். பிறகு கூறுகின்றார்கள், அந்த நரகத்தை அவன் தானே உருவாக்கி கொள்கின்றான். அல்லாஹாலா நரகத்தினை ஏற்படுத்தவில்லை, மாறாக அவர்களே தமது நரகத்தினை ஏற்படுத்தி கொண்டனர். கூறுகின்றார்கள், மனிதன் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் போது தூய்மையான உள்ளத்துடன் தூய்மையான விஷயங்களை கேட்பான். ஆனால் தூய்மையற்ற எண்ணங்களை கொண்டுள்ள மனிதன் தனது குறைவான அறிவின்படி அமல் செய்வான். சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் போது அவர்கள் கேட்பதில்லை. தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் அவர்களுக்கு தூய்மையான விஷயத்தின் தாக்கம் ஏற்படுகின்றது. ஆனால் தன்னைத்தானே அறிவாளி என கருதக்கூடியவர்கள் உலக ஒளியிலிருந்து பலன் பெற வேண்டும் என கூறுகின்றார்கள். தமது அறிவையே மேலானதாக கருதுகின்றார்கள். அவர்களுடைய முடிவு நரகமாகும். கூறுகின்றார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையிலும் நரகம் கிடைக்கும், மேலும் உலகத்தின் நரகமும் கிடைக்கும். உலகத்தின் நரகம் தூய்மையற்ற வாழ்வும் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வாழ்வதும் ஆகும். உலகத்தின் நரகம் மறுமை நரகத்திற்கு ஒரு ஆதாரமாகவும் ஒரு அடையாளமாகவும் இருக்கும். சிலருக்கு சில நோய்களின் காரணமாக சிலருக்கு வேறு வகையில் இவ்வுலகிலும் ஒரு நரகமாக தென்படுகின்றது. உலகத்தின் நரகத்தினை பற்றி விளக்கியவாறு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், வெளிப்படையான செல்வம், ஆட்சி, கண்ணியம், அதிக பிள்ளைகள் எந்த ஒரு மனிதனுக்கும் அமைதி மற்றும் நிம்மதி கிடைப்பதற்கு காரணமாக அமையும் என ஒருபோதும் கருதாதீர்கள். நிரந்தரமான அந்த நிம்மதி, அந்த அமைதி, அந்த திருப்தி போன்ற சொர்க்கத்தின் அருள்கள் இந்த விஷயங்கள் மூலம் கிடைக்கப்பெறாது. அது இறைவனுக்காக வாழ்வதிலும் இறைவனுக்காக மரணிப்பதிலும் தான் கிடைக்கப்பெறும். கூறுகின்றார்கள், உலக இன்பம் ஒரு வகையான தூய்மையற்ற ஒரு இச்சையை ஏற்படுத்தி தேவை மற்றும் தாகத்தை அதிகப்படுத்துகிறது. அதிகமாக தண்ணீர் குடிக்கும் தேவையை உடையவரை போன்று தாகம் தீராது, அதாவது தாகம் தீராத நோயை போன்று அவரது தாகம் தீராது. கூறுகின்றார்கள், எந்த அளவு என்றால் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள். ஆக இந்த வீணான விருப்பங்களின் பேராசைகளின் நெருப்பு மேற்குறிப்பிட்ட நரகத்தின் நெருப்பாகும். இது மனிதனின் உள்ளத்தை நிம்மதி மற்றும் அமைதி பெற செய்யாது, மாறாக ஒரு வேதனை துடிப்புடன் நிம்மதியற்ற நிலையில் வைத்திருக்கும். ஆகையால் எனது நண்பர்களின் பார்வையிலிருந்து இது ஒருபோதும் மறைந்திருக்க கூடாது. அதாவது இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். கூறுகின்றார்கள், ஆகையால் எனது நண்பர்களின் பார்வையில் இருந்து இது ஒருபோதும் மறைந்திருக்க கூடாது. மேலும் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இந்த நெருப்பு மனிதனின் உள்ளத்தை எரித்து சுட்ட கரியாக்கி விடுகிறது, எரிந்த கறிக்கட்டையை விட கருப்பாக மாற்றிவிடுகின்றது. இது அல்லாஹ் அல்லாத மற்றவையின் மீது கொண்ட அன்பு ஆகும். ஆக உண்மையான மூமினுக்கு தக்குவாவின்படி செல்லக்கூடியவர்களுக்கு, தக்குவாவை தேடக்கூடியவர்களுக்கு தன்னுடைய ஒவ்வொரு அமலையும் முற்றிலும் இறைவனுக்காக செய்ய வேண்டும். உள்ளத்திலிருந்து ஆசைகளையும் பெயரளவில் உள்ள அமைதியையும் உலகின் சிலைகளையும் வெளியில் எடுத்து எரிய வேண்டும். அப்போதுதான் ஒரு நம்பிக்கையாளர் உண்மையான நம்பிக்கையாளராக ஆக முடியும். இந்த சீர்திருத்தத்திற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் தனது சீர்திருத்தத்திற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மனிதன் மிகவும் மோசமான தீமைகளில் மூழ்கியிருக்கின்றான் என்பது கட்டாயமில்லை. மாறாக சின்ன சின்ன தீமைகளையும் களைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த சின்ன சின்ன தீமைகள் தான் சில சமயங்களில் தக்வாவை விட்டு தூர விலக்கி விடுகின்றது, மேலும் தீமைகளில் ஈடுபட செய்கின்றது. திக்ரே இலாஹி, அதாவது இறைவனை நினைவு கூறுவதில் அதிகமாக ஈடுபடுங்கள். இஸ்திக்ஃபார் மற்றும் சலவாத் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முயற்சி செய்யுங்கள். தனது உள்ளங்களை அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடமிருந்து தூய்மையாக்குங்கள். அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆகுங்கள். இந்த நன்றி செலுத்துதல் இறைவனுடைய நேசத்தை ஈர்ப்பதற்கு வழியாக அமைகின்றது. இந்த நாட்டிற்கு வந்த பிறகு உலக அளவில் திறந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அருளின் வாசல்களை, அல்லாஹு தாலாவின் அருள்களை பெறுவதற்கு வழியாக்குங்கள். இறைவனுடைய கோபத்தினை பெறுவதற்குரிய வழியாக ஆக்காதீர்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், உங்களுடைய தக்குவா உங்களுக்கு கண்ணியத்திற்குரியதாகும், உங்களுடைய பணம் உங்களுடைய செல்வம் போன்றவை உங்களுக்கு கண்ணியத்திற்குரியது என்று கூறவில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், இறைவன் பார்வையில் மிகவும் அதிக கண்ணியத்திற்குரியவர் உங்களில் அதிக அளவு தக்குவாவை மேற்கொள்பவரே ஆவார். நாம் அதிக அளவு இதனை கேட்டிருக்கின்றோம். நமது சொற்பொழிவுகளிலும் அதிக அளவு இதனை பற்றி கூறப்படுகிறது. பேச்சாளர்கள் இதனை கூறுவார்கள், ஆனால் அதன் மீது எவ்வாறு அமல் செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்யப்படுவதில்லை. அவ்வாறு அமல் செய்யப்பட்டால் ஜமாத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சண்டைகள் தானாகவே சரியாகிவிடும். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்குமில், ஒருவர் எந்த அளவு தக்வாவின் மிகவும் நுண்ணிய வழிகளை கையாளுவாரோ அதே அளவு இறைவன் பார்வையில் அவருக்கு மேன்மை இருக்கும். ஆக சந்தேகமின்றி இது மிகவும் உயர்ந்த தக்வாவாகும். ஆபத்துகள் வருவதற்கு முன்பே பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிமுறைகள் கையாள வேண்டும். அதாவது ஆபத்துகள் வருவதற்கு முன்பே பாதுகாப்பாக இருப்பதற்குரிய வழிகளை கையாள வேண்டும். உலகத்தினை பெறுவதனால் எவரும் மதிப்பிற்குரியவராகவும் கண்ணியத்திற்குரியவராகவும் ஆக மாட்டார். இறைவனிடத்தில் மிகப்பெரியவர் இறை பக்தி உடையவரே ஆவார். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், மார்க்கத்தில் பலவீனர்களாக இருக்கக்கூடியவர்களை ஏளனத்துடன் பார்க்காதீர்கள். செல்வம் குடும்பம் போன்றவற்றில் வீணாக பெருமையடித்து மற்றவர்களை இழிவாகவும் ஏளனமாகவும் பார்க்காதீர்கள். இறைவனிடத்தில் கண்ணியத்திற்குரியவர் முத்தக்கியே ஆவார். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், ரட்சிப்பு என்பது சமுதாயத்தையோ செல்வத்தையோ சார்ந்திருப்பதில்லை, மாறாக அல்லாஹு தாலாவுடைய செயல் மீதுதான் அது சார்ந்திருக்கின்றது. இதனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கூறுகின்றார்கள், நன்னடத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக பின்பற்றுதல் மற்றும் துவாக்கள் போன்றவைகள் இறைவனுடைய செயலை ஈர்க்கின்றன. அதாவது இறைவனுடைய செயலை நன்னடத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக பின்பற்றுதல் மற்றும் துவாக்கள் போன்றவைதான் இருக்கின்றன. பிறகு ஓரிடத்தில் மிகவும் கடினமாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள். வார்த்தைகள் மிகவும் கடினமானதாகவும், அல்லாஹுடைய பார்வையில் முத்தக்கியாக இருக்கக்கூடியவர் தான் மதிப்பிற்குரியவரும் கண்ணியத்திற்குரியவரும் ஆவார். தற்பொழுது முத்தக்கியாக இருக்கக்கூடிய ஜமாத்தை இறைவன் வைத்திருப்பான், மற்றவற்றை அழித்து விடுவான். இது மிகவும் நுட்பமான இடமாகும். இந்த இடத்தில் இருவர் நிற்க முடியாது. முத்தக்கியும் அங்கே இருப்பார், தீயவனும் தூய்மையற்றவனும் அங்கே இருப்பார் என்பது கிடையாது. கண்டிப்பாக முத்தக்கி அங்கே இருப்பார், தீயவன் அழிக்கப்படுவான். யார் முத்தக்கி என்பதனை பற்றிய அறிவு இறைவனுக்கு இருக்கின்றது. இது மிகவும் நுட்பமான இடமாகும். முத்தக்கி மனிதன் அதிர்ஷ்டசாலியாவான், சாபத்திற்கு கீழ் வந்தவன் தீயவனாவான். ஆக நான் படித்த இந்த அனைத்து மேற்கோள்களும் ஓர் உண்மையான அகமதிக்கு ஆராய்வதற்கு போதுமானதாகும். அன்னார் கூறுகின்றார்கள், ஆபத்துகள் வருவதற்கு முன்பு அந்த ஆபத்துகளிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். ஆபத்துகளிலிருந்து தவிர்ந்திருப்பது என்பது இதுவே ஆகும். அதாவது தனது ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறைவனுடைய விருப்பத்தினை பெறக்கூடியதாக ஆக்க வேண்டும். இதன் மூலம் மனிதன் வெற்றியடைந்த மனிதர்களின் பட்டியலில் சேர வேண்டும். இந்த பட்டியலில் சேருவதற்கு மூன்று வழிகளை அன்னார் கூறியுள்ளார்கள். முதலாவது நல்ல அமல்களை செய்வது. அதாவது நல்ல அமல்களுடைய விளக்கம் என்னவென்றால், இரண்டாவது உங்களுடைய ஒவ்வொரு அடியும் நன்மை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். பிறகு நல்ல அமல்களின் அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரியிலிருந்து கிடைக்கக்கூடியதை பார்க்க வேண்டும். அது அங்கிருந்து கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரியை பற்றி ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகின்றார்கள், பெருமானாருடைய நடைமுறைகள் குர்ஆனே கரீம் ஆகும் என்று கூறினார்கள். ஆக குர்ஆன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக பின்பற்றுங்கள், அப்போது நல்ல அமல்கள் கிடைக்கப்பெறும். பிறகு தனது அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தின்படி அமல் செய்யக்கூடியதாக ஆக்கி இறைவன் முன்பு குனிந்தவாறு துவாக்கள் மூலம் மேலும் அழகுபடுத்துங்கள். கூறுகின்றார்கள், இந்த ஜமாத்தின் நியதியில் வெற்றி உள்ளது. இவர்கள்தான் தக்வாவின்படி அமல் செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். இவர்கள்தான் உலகில் வெற்றி அடைவார்கள். ஆக நம்மில் இந்த நோக்கத்தினை புரியக்கூடியவர், இந்த விஷயத்தினை புரியக்கூடியவர் அதிர்ஷ்டசாலி ஆவார். இந்த அடிப்படை விஷயத்தை புரிய வேண்டும். உலக செல்வங்களுக்கு முக்கியத்துவம் வழங்காதீர்கள். இறைவனுடைய விருப்பத்தினை பெறுவது மற்றும் தக்வாவினை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இறையருளால் அகமதிகளில் பெரும் எண்ணிக்கை இதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றது. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதனுடைய வெளிப்பாடு ஜமாத் சகோதரர்களின் பழக்க வழக்கம், அவருடைய தியாகங்களின் தரத்தின் மூலம் தெரிகின்றது. ஆனால் இந்த மைதானத்தில் இன்னும் நிறைய முன்னேற வேண்டிய அவசியம் உள்ளது. இறைவன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இதற்கான வாய்ப்பினை தந்தல்வானாக. நாம் இந்த முக்கியமான விஷயத்தை புரியக்கூடியவர்களாக வேண்டும். தக்வாவின் கீழ் தமது வாழ்வை கழிக்கக்கூடியவர்களாக ஆகுமாக. மேலும் அல்லாஹு தஆலா ஒரு முத்தக்கியிடம் செய்த வாக்குறுதியிலிருந்து பங்கு பெறக்கூடியவர்களாகவுமாக, அல்லாஹு தஆலா பல்வேறு வாக்குறுதிகளுடன் முத்தக்கிகளுடன் இந்த வாக்குறுதியையும் தந்துள்ளான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், முத்தக்கின்களுக்கு இறுதி வெற்றி உண்டு, அதாவது வெற்றி மற்றும் நல்ல முடிவு முத்தக்கின்களுக்கே உரியதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா விதமான போராமை, தப்பெண்ணம், புறம்பேசுதல், கர்வம் மற்றும் தீமைகள் போன்றவற்றின் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான வழிகள் இருந்தும், சோம்பேறித்தனம், கவனமின்மை போன்றவற்றிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் இறுதி முடிவு முத்தக்கின்களுக்கு உரியதுதான் என்பதனை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். இதனை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன், ஆகையால் முத்தக்கி ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆக இந்த மாநாட்டுடைய சூழல் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதிலிருந்து பலன் அடைந்தவாறு நம்மில் ஒவ்வொருவரும் தமது தீமைகளின் மீது கவனம் செலுத்தியவாறு எல்லா விதமான தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் எல்லா விதமான நன்மைகளையும் மேற்கொள்வதற்கு முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். இதிலிருந்து நாம் வெற்றியின் மூலம் இறைவனுடைய விருப்பத்தினை பெற்றுத்தரக்கூடிய முடிவை பெறக்கூடியவர்களாக வேண்டும். பிறகு தனிப்பட்ட முடிவில் மட்டும் இறைவன் நிறுத்திவிடவில்லை. ஜமாத்தார்கள் இவ்வளவு பெரிய ஜமாத்தாக ஒரு முயற்சியுடன் நன்மையினை மேற்கொள்ளும் போது மற்றும் தக்வாவின்படி செல்ல முயற்சி செய்யும் போது ஜமாத் என்ற ரீதியில் இறைவனுடைய ஜமாத் மீதான அருளின் மலையினை இன்னும் அதிகமாக்கும். இறைவனுடைய அருள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். மேலும் இறைவன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுடன் செய்த அந்த வாக்குறுதிகள் நமது வாழ்வில் நிறைவேறுவதனை நாம் பார்ப்போம். நிச்சயமாக இது இறைவனின் வாக்குறுதியாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் உடனும் இந்த வாக்குறுதி இருக்கின்றது. இறைவன் தனது தொன்று தொட்ட நடைமுறையின் மூலம் அனைத்து நபிமார்களிடமும் வாக்குறுதி அளித்துள்ளான், அதாவது இறைவன் நானும் எனது நபியும் வெற்றி அடைவோம் என்பதனை தீர்மானித்து விட்டான். ஆக அஹமதியத்தின் வெற்றி, உண்மை இஸ்லாத்தின் வெற்றி நடைபெற்றே தீரும். ஆனால் நாம் தக்வாவில் முன்னேறக்கூடிய மக்களாக இருந்தால் நாம் நமது வாழ்விலேயே இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த முன்னேற்றம் மற்றும் வெற்றிகளை பார்க்கக்கூடியவர்களாவோம். தீர்மானிக்கப்பட்ட ஜமாத்தின் வெற்றியின் காட்சியினை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் பார்ப்போம். ஆக இந்த காட்சியை பார்ப்பதற்கு, இந்த வெற்றியினை பார்ப்பதற்கு தனது தக்வாவின் தரத்தை மேம்படுத்திக் கொண்டே செல்வதற்கு ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்து கொண்டே செல்ல வேண்டும். ஜமாத்தின் முன்னேற்றம் மற்றும் வெற்றியினை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இதுவும் நினைவில் கொள்வதற்கு உகந்ததாகும். அதாவது யாருக்கு முடிவோ அவருக்கே ஆட்சியாகும். அதனை பற்றி கூறுகின்றார்கள், அல்லாஹுவின் நடைமுறை எவ்வாறு தொடர்கிறது, உண்மையாளர்கள் அவர்களது முடிவின் மூலம் கண்டறியப்படுவார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், தொடக்க காலத்தில் நபிமார்கள் மீது எப்படிப்பட்ட பூகம்பங்கள் வந்ததென்றால் நீண்ட காலம் வரை வெற்றியடைவதற்கான அடையாளம் தென்படவே இல்லை. பிறகு இறுதியில் இறை உதவியின் தென்றல் வீச ஆரம்பித்தது.
اپنی جماعت کی ترقی کے بارے میں آپ نے اس انجام اور الہی بشارتوں کا ذکر فرمایا ہے.
தனது ஜமாத்தின் முன்னேற்றம், முடிவு மற்றும் இறைவனின் நற்செய்திகளை இவ்வாறு கூறுகின்றார்கள். இறைவனமிருந்து நான் உண்மையான வாக்குறுதியின் நற்செய்திகளை பெறுகின்றேன். இதனால் எனது துக்கம் அகன்று போய்விடுகின்றது, முற்றிலும் அகன்று போய்விடுகின்றது. மேலும் இந்த விஷயத்தில் புதிய ஈமான் வருகின்றது. அதாவது ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான முடிவுகளை பற்றிய செய்திகளை இறைவன் அன்னாருக்கு வழங்கும் போது கூறுகின்றார்கள், எனது உள்ளம் புத்துணர்ச்சி அடைகிறது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், எனக்கு நறுமணம் வருகின்றது. இறுதியில் வெற்றி நம்முடையதாகும் இன்ஷா அல்லாஹ் தாலா. ஆக இந்த முன்னேற்றம் மற்றும் வெற்றி அகமதியா ஜமாத்திற்கு தீர்மானிக்கப்பட்டதாகும். நாம் இந்த முன்னேற்றத்தில் பங்கு கொள்வதற்காக தனது தக்வாவின் தரத்தை உயர்த்துவது அவசியமாகும். மாநாட்டின் இந்த நாட்களிலும் இன்ஷா அல்லாஹ் தாலா சில நாட்களுக்கு பிறகு ரமதான் வர இருக்கின்றது. அதிலும் முழுமையாக பயன்பெற்றவாறு ஒவ்வொரு அகமதியும் தனது தக்வாவின் தரத்தை மேம்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் இதனை பெறுவதற்குரிய வாய்ப்பினை தந்தல்வானாக. ஒவ்வொருவருக்கும் மாநாட்டின் இந்த நாட்களில் முழுமையாக பயன்பெறுவதற்கான வாய்ப்பினை தந்தல்வானாக. இந்த மாநாட்டுடன் தொடர்புடைய அனைத்து அருள்களையும் நம்மில் ஒவ்வொருவரும் பெறக்கூடியவர்களாகுமாக. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜலசாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்காக செய்த துவாக்களுக்கும் ஜமாத்தினர்களுக்காக செய்த துவாக்களுக்கும் வாரிசாகுமாக. மாநாடு ஏற்பாட்டு சார்பாக சில விஷயங்கள் இருக்கின்றன. மாநாட்டின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் அமைதியுடன் அனைவரும் கேட்க வேண்டும். வருகையும் சரியாக இருக்க வேண்டும். அறிவு, ஆன்மீக மற்றும் தர்பிய சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதனை உங்களுடைய வாழ்வின் அங்கமாக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தாலா அனைவருக்கும் இதற்கான வாய்ப்பினை தந்தல்வானாக. மாநாடு ஏற்பாடு தொடர்பாக இந்த விஷயத்தையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கலந்து கொள்ளக்கூடியவர்கள், இங்கு மாநாட்டு அமைப்பு உள்ளது, அதனுடன் எல்லா வகையிலும் ஒத்துழைக்க வேண்டும். அமைப்பாளர்கள், டியூட்டி கொடுக்கக்கூடியவர்கள், விருந்தினர் உபசரிப்பிற்கான முழுமையாக உரிமையை நிறைவேற்ற வேண்டும். இதனை போன்று டியூட்டி கொடுக்கக்கூடியவர்களும் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் உங்கள் சுற்றுச்சூழலை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அனைவரையும் அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவானாக. மேலும் அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் இந்த மாநாட்டை அருளுக்குரியதாக்குவானாக.
ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم
مسیح موعود علیہ الصلوۃ والسلام فرماتے ہیں.